ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் நாய்ச்சியாருடைய திருப்பாவையும் மற்ற ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களையும் ஒப்பு நோக்கி அஞ்சு குடிக்கொரு சந்ததி என்கிற தலைப்பிலே திருப்பாவையை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த ஒப்புமை வெறும் பதங்களில் இருக்கலாம் அல்லது வியாக்கியானத்தை ஒட்டி இருக்கலாம். அதிலே 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே என்கிற பாசுரத்தில் இவ்வனுபவத்தை இப்பொழுது செய்யலாம். இதற்கு முன் பாசுரத்திலே பங்கைய கண்ணானை பாடா என ஒரு பெண்பிள்ளையை எழுப்பினார்கள். அதற்கு அசல் திருமாளிகையிலே இருக்கக்கூடிய பெண் இவள். இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுபவள் அவள் அந்த பங்கைய கண்ணானை பாடா என்கிற சொல் கேட்டு அவளும் அந்த எம்பெருமானை பாடத் தொடங்குகிறாள். அவளுடைய அழகான குரலை பார்த்து வெளியில் உள்ள பெண்கள் எல்லே இளங்குளியே என்று கூப்பிடுகிறார்கள். ஆறாயிரப்படி வியாக்கியானத்திலே இளங்குளியே என்பதற்கு கிளியை வியாவர்த்திக்கிறது, அதாவது சாதாரணமாக கிளி சொல்வது இருக்கு, அதை காட்டிலும் உயர்ந்து இனிமையாக இவள் சொல்லுகிறாளாம். அதனால் இளங்கிளி என பருவத்திலே உள்ள ஏற்றம் காட்டப்படுகிறது. பசுமையிலும் பேச்சிலும் கிளி இந்த பெண்ணுக்கு ஒப்பாம். பசுமைக்கும் பேச்சுக்கும் கிளி ஒப்பாம், இத்தனை பருவத்துக்கு ஒப்பாக மாட்டாது. இளங்கிளின்னு சொன்னதுனால கிளியை காட்டிலும் இளைய பருவத்திலே இருக்கக்கூடியவள் என காட்டப்படுகிறது. அதனால் பருவத்தினால் வந்த ஏற்றம். சரி, ஒக்கிலும் பிராட்டிமார் பருவத்துக்கு ஒப்பாமித்தனை என்று பிராட்டிகள் கிளிக்கு ஒப்பாக இருப்பார்கள். இவள் அவர்களை காட்டிலும் இளமையானவள், அதனால் இளங்கிளி. பிராட்டிமாரெல்லாம் கிளி ஸ்தானத்திலே, இந்த பெண் இளங்கிளி ஸ்தானத்திலே. மேலும் இரண்டு ஆழ்வாருடைய பாசுரங்களை மேற்கோளாக காட்டியருள்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஒன்று திருமங்கையாழ்வாருடையது, மென்கிளி போல் மிகமீழற்றும் என்று திருநெடுந்தாண்டகம். அதே போல திருவாய்மொழியிலே அணிமழலை கிளிமொழியாள் என்று இந்த பொருத்தத்தை வியாக்கியாதாவே காட்டியருள்கிறார். முதலிலே திருநெடுந்தாண்டக பாசுரத்தை பார்க்கலாம். மென்கிளி போல் மிகமிழற்றும், திருநெடுந்தாண்டகத்திலே 15வது பாசுரம். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரென்னும் கடற்கிடந்த கனியே என்னும் அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேலி அணியெழுந்தோர் நின்னுகந்த அம்மான் என்னும் சொல்லுயர்ந்த நெடுவீணை முளைமேல் தாங்கி தூமுருவல் நகையிறையே தோன்றனக்கு மெல் விரல்கள் சிவப்பெய்தி தடவியாங்கே மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பெயதையே. இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகையிலே இதற்கு முன்பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு சங்கதி காட்டுகிறார். இதற்கு முன்பாசுரத்திலே கிளியானது, அதாவது இந்த பரகால நாயகி வளர்த்த கிளியானது எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னது. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூபா மூலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கம்மேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்ன. இந்த பெண் பரகால நாயகி ஒரு கிளி வளர்க்குறா, அதற்கு எம்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அந்த கிளியானது இந்த பரகால நாயனிடத்திலே எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகிறது, அதற்காக அந்த கிளியை வணங்கினாள் என்ன அந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கு. அதனால் கீழ்ப்பாட்டிலே கிளி திருநாமங்களை சொல்ல கேட்டு ஆஸ்வஸ்தையாய் அதனால் அவள் தரித்தாள். அதின் பக்கலிலே உபகார ஸ்மிருதியும் கொண்டாடினாளாய் நின்னது என்ன, என்ன உதவி செய்தது என்ன, அதை உபகார ஸ்மிருதியையும் கொண்டாடினாள். உடனே இந்த பாசுரம் அடுத்த பாசுரத்திலே அந்த தசை போய் தன்வாயாலே திருநாமத்தை சொல்லி அது தன்னை வீணையிலே ஏறிட்டு நுணுக்கினாள் என்ன. இவளும் அந்த எபெருமாளுடைய திருநாமங்களை சொல்லுகிறாள் இந்த பெண்பிள்ளை பரகால நாயகி. கிளி சொல்வதை கேட்டு தரித்து இவளும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகிறாள். கிளி சொல்வதையும் திருத்தாயார் கேட்டிருக்கா, பரகால நாயகியினுடைய திருத்தாயார் கிளி சொல்வதை கேட்டாள் முன்பாசுரத்திலே. இப்பொழுது தன்னுடைய பெண்ணே சொல்லுகிறாள். இரண்டுக்கும் வேறுபாடு தெரிகிறது. அது கிளி சொல்லியது, இது மென்கிளி சொல்லியது என்று காட்டுகிறாள் இங்கே. பெரியவாச்சியம்பிள்ளை வியாக்கியானத்திலே கிளியின் வாயிலும் திருநாமத்தை கேட்டவள் ஆகையாலே அதிர்காட்டில் தன் மகளுக்குண்டான மார்தவத்தையும் மௌக்தியத்தையும் சொல்லுகிறாள் என்று இங்கே வியாக்கியானம். அந்த கிளியை காட்டும் என்னுடைய பெருமண் இருக்காளே, அவளுக்கு மார்தவம் அதிகம் மௌக்தியம் அதிகம் என்று காட்டுகிறார் இங்கே பெரியவாச்சியான்பிள்ளை. அடுத்து திருவாய்மொழி பாசுரம். அணிமழலை கிளிமொழியாள் என்று திருவாய்மொழி. இந்த பாசுரம் திருவாய்மொழியிலே 9-10 7 திருவாய்மொழி 11வது பாசுரம். திருமொழிக்கள பதிகம். ஒழிவின்னி திருமொழி களத்துறையும் ஒன் சுடரை, ஒழிவில்லா அணிமழலை கிளிமொழியால் அலற்றிய சொல் என்ன. அதாவது ஒழிவின்னின்னு திருமொழி களத்தில் எம்பெருமான் விசேஷம் இல்லாதபடி எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கான், நித்தியவாசம் பண்ணுகிறான் அந்த திவ்ய தேசத்திலே. அங்கே பின்னானார் வணங்கும் சோதி திருமொழி களத்தானாயின்னு திருமங்கையாழ்வாரும் அதை காட்டியருள்கிறார். அவதாரத்துக்கு பிற்பட்டவர்கள் அந்த அவதாரத்தை எல்லாம் இழந்து விட்டோமே என்கிற குறை இல்லாமல் நாமும் போய் சேவிக்க வேண்டும் என்பதற்காக திருமொழி களத்திலே எம்பெருமான் அர்ச்சா விக்கிரகத்தை கொண்டு எழுந்தொள்ளியிருக்கிறான். அவதாரத்துக்கு பிற்பட்டவர்கள் சேவிக்கலாம், அல்லது எல்லாரும் சேவிக்கும்படியாக, இன்னார் இணையாருங்கிற வாசி இல்லாமல் எல்லாரும் சேவிக்கும்படியாக எம்பெருமான் எழுந்தொள்ளியிருக்கிறான் இன்னும் அங்கே காட்டப்படுகிறது. அதே போல ஒழிவில்லா அணிமழலை கிளிமொழியால் அலற்றிய சொல். எப்படி எம்பெருமான் அந்த திவதேசத்தை விடாமல் இருக்கிறானோ அதே போல இந்த பெண்பிள்ளை பராங்குஷ நாயகி நம்மாழ்வார் பெண் பாவனையில இந்த பாசுரத்தை அருளி செய்துள்ளார். எம்பெருமான் எப்படி அந்த ஊரை விடமாட்டானோ அதே போல இவளும் அழகிய முக்தமான கிளியின் பேச்சு போல இருக்கிற பேச்சை உடையவள், அவளும் அவன ஊரை ஒழியில் தரிக்க மாட்டாதா போலே அவனை ஒழியில் தரிக்க மாட்டாதவள் என்கை என ஒழிவில்லா அணிமழலை கிளிமொழியால்னு காட்டப்பட்டிருக்கு. அணிமழலை கிளிமொழியால் என்ற இடத்திலே அழகிய முக்தமான அதாவது மழலை சொல்லாக இருக்கு. கிளியின் பேச்சு போலே இருக்கிற பேச்சை உடையவள் என்ன எழுப்பக்கூடிய திருப்பாவையிலே எழுப்பப்படக்கூடிய பெண்பிள்ளை அவள் கிளி போலே பேசுகிறாள், அதுவும் இளங்கிளி போல இருக்கிறாள் என்று காட்டப்பட்டது. அதற்கு ஒப்பாக திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அங்கே சங்கதியும் சேருவதாக இருக்கு. இதற்கு முன் பாசுரத்திலே அந்த பெண்பிள்ளை எழுப்பும் பொழுது பங்கைய கண்ணானை பாடா என்று கேட்டு இருக்கிறாள் இவள், அதை கேட்டு இவளும் பாடுகிறாள்னு இங்கே சங்கதி காட்டப்பட்டது. அதே போல திருநெடுந்தாண்டகத்திலும் கிளி சொல்லதை கேட்டு இவளும் பரகால நாயகியும் சொல்ல தொடங்கினாள். அதனாலே அவள் கிளி அந்த கிளி அது கிளி பாடியது, இவள் அதை காட்டிலும் விசேஷமாக இருப்பதனாலே மென்கிளி என்று காட்டப்பட்டாள். அதே போல இங்கே திருவாய்மொழியிலும் பராங்குஷ நாயகியான ஆழ்வார் தம்மை அணிமழலை கிளிமொழியாள் என கிளியோடு வியாவர்த்தி இங்கேயும் பருவம் காட்டப்படுகிறது. முக்தமான கிளி என்று அதாவது முக்தமானனா மழலை சொல்லோடு இருக்கு, அப்படிப்பட்ட இளங்கிளி என்று காட்டப்பட்டது. அடுத்து திருப்பாவையிலே ஒல்லை நீ போதாய் என்று பாசுரம். அதாவது வேகமாக நீ வந்து எங்களோடு சேர வேணும் என்று குறிப்பதாக இங்கே இருக்கிறது. இதற்கு முன்னாடி நானேதான் ஆயிடுக என்ன உள்ளே இருக்கக்கூடிய பெண்பிள்ளை தன்மேல்தான் குற்றம் என்று இசைந்திருக்கிறாள். உடனே குற்றத்தை எப்பொழுது ஒத்துக்கொண்டாயோ உடனே வர வேண்டாமா என்று உடனே சடக்கென வர சொல்லுகிறார்கள் வெளியே உள்ள பெண்கள். இதை போலவே திருப்பல்லாண்டிலே 4வது பாசுரம். கைவல் யார்த்தியை அழைக்கிறார் பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று. ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வந்தொல்லை கூடுமினோ என்று. யாருக்கெல்லாம் சேரணும்னு ஆசை இருக்கோ அவரெல்லாம் உடனே வந்து சேர வேண்டும், வந்து ஒல்லை கூடுமினோ. காரணம் என்னன்னா கைவல்யார்த்தி அவன் கைவல்யத்துக்கு போய்விட்டானேயானால் அவன் திரும்ப எம்பெருமானை அடையவே முடியாது. நிரந்தரமாக எம்பெருமானை விட்டு பிரிகிறான். அவனாலே ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமானுடைய அனுபவமானது கிடைக்கவே கிடைக்காது என்று காட்டப்பட்டிருக்கு. அதனால வந்து ஒல்லை கூடுமினோ, ஐஸ்வர்யார்த்தியாவது திருந்தி எம்பெருமானை அடுத்த ஜென்மங்கள் என்ன பிறந்து அடைய முடியும். ஆனால் இவன் நிரந்தரமாக பிரிகிறான் எம்பெருமானை விட்டு. அதனால இவன் தான் உடனே வர வேண்டும், ஆபத்து இவனுக்குத்தான் அதிகம், அதனால் உடனே வந்து சேர வேணும் என்று பெரியாழ்வார் கைவல்யார்த்தியை அழைத்தார். வந்து ஒல்லை கூடுமினோ என்ன. அதே போலவே இங்கு ஒல்லை நீ போதாய் என்று பெரியாழ்வார் திருமகளாரான ஆண்டாளும் அருளை செய்கிறார். இது சப்தத்திலேயும் பொருத்தமாக இருக்கு என்று பார்க்கலாம். ஒருவாறு எல்லை இளங்குளியே என்கிற பாசுரத்திலே உள்ள அர்த்தங்கள் எப்படி மற்ற ஆழ்வாருடைய அருளிச் செயலோடு ஒத்துப்போகிறது என்று பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.